மறுபடியுமாக இந்த சிக்கலான வேத பகுதிகள் அந்த தலைப்புல நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். மூன்றாவது தடவையாக இப்படி கூடியிருக்கிறோம். இந்த சிக்கலான வேத பகுதிகள் சிக்கலானவைதான். அதாவது வாசிக்கிற போதே இலகுவாக விளங்கிக் கொள்ள கூடிய விதத்துல இந்த வேத பகுதிகள் அமைந்திருக்கவில்லை. அதனாலதான் இந்த வேத பகுதிகளை சிக்கலான வேத பகுதிகள் என்று நாம் கூறுகிறோம். இப்படியான இந்த வேத பகுதிகளுக்கு நான் விளக்கம் கொடுக்கிற பொழுது எனக்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதாவது பல பேரோடு நான் முரண்பட வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அப்படி முரண்பட்டு எனக்கு சரியாக வேதபூர்வமாக படுகின்ற விளக்கத்தை நான் கொடுக்கிற பொழுது நான் முரண்படுகின்ற மனிதர்கள் சிறந்த வேத அறிஞர்களாகவும் இறையியல் வல்லுநர்களாகவும் இருந்துவிடலாம். அப்படியானவர்களுக்கு முரணாக நான் ஒரு விளக்கத்தை கொடுக்கலாமா என்ற ஒரு பிரச்சனை வருகிறது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர்களோடு நான் முரண்படுகிற பொழுது அப்படி அவசியம் ஏற்பட்டால் அவருடைய ஞானத்தையோ அவருடைய முதிர்ச்சியையோ வயதையோ வேத வைராக்கியத்தையோ நான் குறைவாக மதிப்பிடல, அவர்களை நான் இழிவுபடுத்தவில்லை, அவர்களை நான் ஒருபோதும் அறிவியினர்களாக நான் பார்க்கவில்லை. அவர்கள் எல்லோரையும் கூட நான் மதிக்கிறேன். என் பலரை கூட அவர்களில் பலரை கூட என் ஆசான்களாக கூட நான் கருதுகிறேன். ஆகவே நான் முரண்படுவது அவர்கள் தரும் விளக்கத்தோடும் அதை நிரூபிப்பதற்காக அவர்கள் பயன்படுத்துகின்ற ஆதாரங்களையும் தான். அப்படி செய்வதில் தவறு இல்லை, அதுதான் நியாயமானது கூட. சீர்திருத்தவாதிகளையும் பியூரிட்டன் பெரியவர்களையும் நான் ரொம்பவும் மதிக்கிறேன். பிரஸ்பிடேரியன் போதகர்கள் வேத அறிஞர்கள் பலர் எனக்கு நண்பர்களாகவும் இருக்கிறாங்க. இருந்தும் அவர்களோடு நான் ஞான ஸ்நானம் சபை அரசமைப்பு போன்ற விஷயங்கள்ல முரண்படுகிறேன். அதற்கு வேதம் அனுமதி தருகிறது. அப்படி நான் முரண்படும் விஷயங்களும் வேதத்தின் அடிப்படை சத்தியங்களுக்கு மாறானதாக இருந்துவிடக்கூடாது. நான் கொடுக்கின்ற விளக்கங்களும் விளக்கமும் கூட வேத சத்தியங்களுக்கு மாறானதாக இருந்துவிடக்கூடாது. கர்த்தரை பற்றிய போதனைகளுக்கோ அல்லது வேதம் போதிக்கின்ற ரட்சிப்பு பற்றிய போதனைகளுக்கோ அது சம்பந்தமான போதனைகளுக்கோ இந்த விளக்கங்கள் எதிரானதாக இருந்துவிடக்கூடாது. உண்மையிலேயே சிக்கலான வேத பகுதிகளில் அநேகமானவை வேதத்தின் அடிப்படை போதனைகளுக்கு முரணானவை அல்ல. இன்னொரு காரியத்தையும் சொல்லிக்க விரும்புகிறேன். சிக்கலான பகுதிகளுக்கு வேத பகுதிகளுக்கு நான் விளக்கம் கொடுக்கிற பொழுது உங்களில் போதகர்களாக இருக்கிறவர்கள் ஏற்கனவே இந்த பகுதிகளில் சிலவற்றிற்கு நீங்க விளக்கம் கொடுத்திருக்கலாம். நான் கொடுக்கின்ற விளக்கம் நீங்கள் ஏற்கனவே கொடுத்திருக்கிற விளக்கத்திற்கு மாறானதாக இருந்து விடலாம். அதுல எந்த விதமான ஒரு தவறும் இல்லை. மாறான விளக்கத்தை கொடுத்து விட்டோமே என்ற ஒரு குற்ற மனப்பான்மையோடு நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய விளக்கம் வேதத்தின் அடிப்படை சத்தியங்களுக்கு எதிரானதாக அல்லது எந்த விதத்திலும் அந்த சத்தியங்களுக்கு பாதகம் ஏற்படுத்துவதாக இருந்து விடாம இருந்தா நல்லது. அத்தோடு இப்போது நீங்க கேட்க போகும் விளக்கம் உங்களுக்கு சரியானதாகப்பட்டால் ஏற்கனவே நீங்க நம்பிக்கொண்டிருந்த அல்லது நினைத்துக் கொண்டிருந்த விளக்கத்தை மாற்றிக்கொள்ளுவதால் உங்களுக்கு எந்த விதமான குறைவும் உண்டாகாது. நாம சத்தியத்தின் அறிவுல வளர வளர சத்தியம் சம்பந்தமான எத்தனையோ கருத்துக்களில் மாற்றங்களை ஏற்கனவே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதுவே தாழ்மைக்கும் வளர்ச்சிக்கும் அறிகுறி. நானும் கூட 30 வருடங்களுக்கு முன்பாக நான் நினைத்திருந்த நம்பியிருந்த சில விஷயங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறேன். அதுக்கு காரணம் அந்த விஷயங்களை பொறுத்த அளவில் என்னுடைய அறிவு மேலும் தெளிவடைந்திருக்கிறது. அந்த விதத்திலேயே நாம வேத அறிவுல வளரணும், தொடர்ந்து வளரணும், சிந்தித்து ஆராய்வதற்கு மனதில்லாமல் ஆணவத்தோட நான் பிடிச்ச முயலுக்கு தான் மூன்று கால்கள் என்று இருப்பவங்க கிட்ட தான் நம்ம தாழ்மையே பார்க்க முடியாது. வேத அறிவிலையும் அவர்கிட்ட வளர்ச்சியை பார்க்க முடியாது. அப்படி நடந்து கொள்ளுகிறவர்கள் பக்தி இதையும் கூட வளர்ச்சி அடைகிறவர்களாக இருக்க மாட்டாங்க. இன்றைக்கு இன்னும் ஒரு சிக்கலான வேத பகுதியை நாம ஆராய போகிறோம். இந்த பகுதி முக்கியமான ஒரு வேத பகுதி. ஏன் முக்கியமான பகுதின்னு சொன்னா, இந்த பகுதியை வைத்த அநேகர் ரட்சிப்பு பற்றியும் கிறிஸ்தவ வாழ்க்கை பற்றியும் வேதம் போதிக்கின்ற அடிப்படையான போதனைகளுக்கு முரணான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். அப்படி செய்வது தவறு, அப்படி செய்தால் அது வேத புரட்டலில் போய் முடிஞ்சிடும். இது என்ன அந்த சிக்கலான வேத பகுதி? நாம இப்ப பார்க்க போகின்ற அந்த வேத பகுதி எபிரேயர் 6:4-6 வசனங்களை நாம இப்ப பார்க்கலாம். எபிரேயர் 6:4-6 வசனங்கள் இவைதான் இன்னைக்கு நாம பார்க்க போகின்ற அந்த வேத பகுதி. இத குறித்து முக்கியமான ஒரு காரியத்தை ஆரம்பத்திலேயே சொல்லிவிடுகிறேன். இது ரெண்டு பகுதியா இருக்க போகிறது, அதாவது 2 parts. இன்றைக்கு முதலாவது பகுதி, வெள்ளிக்கிழமை வருகிற பொழுது மற்ற பகுதியை பார்க்கலாம். ஏன்னு சொன்னா இதுக்கு ஒரு சுருக்கமா ஒரு பதில சொல்லி முடித்து விட எனக்கு அதுல சமாதானம் இல்லை. இதெல்லாம் நான் ஃப்ரெஷ்ஷாவே தயாரித்து உங்களுக்கு போதிக்கிறேன். ஆகவே இதுல சரியான விதத்துல அந்த விளக்கங்களை கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்ப வேத புத்தகத்துல எபிரேயர் 6:4 இந்த 4-6 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை மறுபடியும் தாங்களே சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம், அதாவது முடியாத காரியம். இந்த 4 வசனத்துல 5 வசனத்திலையும் சொல்லப்படுகின்ற காரியங்கள், ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்து பரிசுத்த ஆவியை அடைந்து தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்து இந்த காரியங்களை எல்லாம் பெற்று மறுதளித்து போனவர்கள், அதாவது அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறார்களாம். அப்படி அவர்கள் அவமானப்படுத்துவதால் அவளை மறுபடியும் புதுப்பிப்பது, அதாவது அவர்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவான இனிமேலும் செய்யக்கூடியது ஒன்றும் இல்லை என்று இந்த எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் சொல்லுகிறார். இப்ப இந்த வசனங்களை நம்ம புரிந்து கொள்வதற்கு இந்த பகுதி அமைந்திருக்க உடனடியான சந்தர்ப்பம், இம்மீடியட் கான்டெக்ஸ்ட். அது மட்டுமல்ல, அது அமைந்திருக்கும் விரிவான சந்தர்ப்பம், the larger context. இதையும் ஆராய்வது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் சில வேத பகுதிகளுக்கு அந்த இம்மீடியட் கான்டெக்ஸ்டே ஒளி வீசிடும், அர்த்தத்தை புரிந்து கொள்ள. சில வேத பகுதிகளுக்கு நம்ம அதை நீண்ட விரிந்த கான்டெக்ஸ்ட், லார்ஜர் கான்டெக்ஸ்டையும் பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படும். அது மட்டுமில்லாமல் இந்த பகுதிக்கான விளக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு முறைப்படுத்தப்பட்ட இறைய போதனையும் அவசியமாகிறது, அதாவது சிஸ்டமேட்டிக் தியாலஜி, அதுவும் அவசியமாகிறது. இப்ப இந்த வேத பகுதியை நம்ம ஆராய்வதற்கு முன்பாக ஏற்கனவே நாம கவனித்திருக்கிற வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு அவசியமான அந்த வேத விளக்க விதிகளை சுருக்கமா நம்ம நினைவுபடுத்திக் கொள்வோம். இதை ஒவ்வொரு தடவையும் நான் சொல்ல மறக்க மாட்டேன், ஏன்னா நம்ம மறந்துடுவோம். அந்த மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த வேத பகுதிகளை நம்ம ஆராய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்ப அந்த வேத விளக்கு விதிகள் என்ன? முதலாவது, வேதம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்திருக்கும் கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. ஆகவே அந்த வேதத்துல எந்த விதமான குழப்பத்திற்கோ முரண்பாட்டிற்கோ இடமே இருக்காது. இந்த நம்பிக்கை வேதம் படிக்கின்ற எல்லாருக்கும் ரொம்ப அவசியம். வேதத்தை அணுகுகிற பொழுது இந்த நம்பிக்கையோடு நம்ம எப்பொழுதுமே வேதத்தை அணுக வேண்டும், ஆராய வேண்டும். இந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் வேத புரட்டலில் ஈடுபடுகிறார்கள். இரண்டாவது, வேதம் தனக்கு முரணாக ஒருபோதும் பேசாது. அதாவது வேதத்துல ஒரு இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தெளிவான சத்தியம், வேதத்தின் வேற எந்த பகுதிகளுக்கு நீங்க போய் வாசித்தாலும் அந்த சத்தியத்துக்கு முரணானதை வேதத்துல நீங்க பார்க்க முடியாது. Scripture will never contradict itself என்பது ஒரு முக்கியமான வேத பகுதி. உண்மையிலேயே தெளிவான கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை அடிப்படை வேத சத்தியங்களுக்கும் மற்ற வேத பகுதிகள் எல்லாம் ஒரு தூண் போல நின்று பாதுகாப்பு கொடுக்குமே தவிர, ஒரு பக்கத்துல இருக்கிறத இன்னொரு பக்கத்துல இருக்கிற பகுதிகள் அதுக்கு எதிராக பேசாது. நம்ம பார்வைக்கு தான் சில நேரத்தில் அப்படி படுமே தவிர, வேதம் அப்படி பேசாது, அப்படி விளக்காதுங்கிற ஒரு நம்பிக்கைய நம்ம வச்சிருக்கணும். அத அந்த நம்பிக்கையோடு தான் அந்த பகுதியில எல்லாம் ஆராய்ந்து படிக்கிற பொழுது வேதம் போக 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 நமக்கு தெளிவாக வரும். இப்ப ரொம்ப பேர் இந்த குழப்பமான போதனைகளை எல்லாம் செய்வதற்கு காரணம், உண்மையிலேயே பார்க்க போனா பொய் சொல்றது போல அவர் சொல்லுவதற்கெல்லாம் காரணம், வேதத்தை பற்றிய அவங்களுடைய நம்பிக்கை சரியானதாக இல்லாமல் இருப்பதுதான். வேதம் மனித எழுத்துக்களை எல்லாம் விட உயர்வானது, அது கர்த்தருடைய வார்த்தை. பரிசுத்த ஆவியானவரே மனிதர்களை பயன்படுத்தி தன்னுடைய சித்தத்தை தெளிவாக அதுல கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை நமக்கு அவசியம். வேதத்தை பற்றி உயர்வான நம்பிக்கை, ஒரு ஹை வியூன்னு சொல்லுவாங்க, அந்த வியூ நமக்கு அவசியம். அப்படி இருந்து அந்த வேதத்திற்கு முன்பாக நம்ம தாழ்த்தி கொண்டு ஒரு கிளாஸ்ல படிக்கிற மாணவனை போல ஜபத்தோட ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் மூலமாக எனக்கு தெளிவை கொடும் என்ற ஒரு தேவ பயத்தோடு படிக்கிற பொழுது கர்த்தர் கிருபை பாராட்டி வேதத்தில் நமக்கு நல்லறிவை கொடுப்பார். இன்னொன்னு, மூணாவது அந்த வேத விதி, அதை மறுபடியும் சொல்லிடுறேன். சிக்கலான வேத பகுதிகளை முக்கியமாக அந்த பகுதிகளை பொறுத்த அளவில் பேதுருவின் ஆலோசனையை நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும். ரெண்டு பேதுரு மூணாவது அதிகாரம் 16 வசனத்துல பேதுருவின் ஆலோசனையை பாருங்க. அந்த பேதுரு சொல்லுகிறார், நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசி இருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதான் இருக்கிறது. கல்லானவர்களும் உறுதியில்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அறிகிறதுக்கு அரிதாக இருக்கிறதுன்னு சொன்னா இலகுவாக புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறதுன்னு தான் அர்த்தம். தெரிஞ்சுக்கவே முடியாதுன்னு பேதுரு சொல்ல. பவுலினுடைய மற்ற போதனைகள், ஏனைய பகுதியில் இருக்கிற போதனைகள் எல்லாம் ரொம்ப இலகுவா புரிந்து கொள்ளலாம். ஆனா சில காரியங்கள், அருமையான சத்தியங்கள், நம்ம ரொம்ப கவனத்தோட ஆழமா நிதானித்து ஆராய்ந்து படிக்கணும். அதுதான் இங்க சொல்லுகிறார். அதாவது சிக்கலான பகுதிகள் அறிகிறதற்கு, விளங்கிக் கொள்வதற்கு கடினமாக இருக்கின்ற பகுதிகள், அதுதான் நம்ம பார்க்கிறோம். ஆகவே கவனத்தோடு இந்த பகுதிகள் ஆராய்கிற பொழுது கர்த்தர் கிருபை பாராட்டி தன்னுடைய ஆவியின் மூலமாக இந்த பகுதிகளுக்கும் விளக்கத்தை கொடுப்பார். இப்ப நாம இன்னைக்கு நம்ம பார்க்க போகின்ற வேத பகுதியான எபிரேயர் 6 அதிகாரம் 4-6 வரையுள்ள வசனங்களை மறுபடியும் நான் வாசிக்கிறேன். அதை பார்ப்போம், கவனத்தோட கேளுங்க. ஏனெனில், இந்த ஏனெனில் வார்த்தையெல்லாம் வருகிற பொழுது எப்பவுமே நம்ம மனசுல வச்சுக்கணும், இதுக்கும் இதற்கு முன்பு வந்த வார்த்தைகளுக்கும் தொடர்பு இருக்கிறது. ஆகவே இந்த வசனங்கள் ஆராய்கிற பொழுது அங்கேயும் போய் பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள், அவற்றையெல்லாம் நிராகரித்து தூக்கி எறிந்து விட்டு போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது முடியாத காரியம், கூடாத காரியம். இப்ப இந்த ஆறாவது வசனத்துல மறுதளித்து போனவர்களை அவர்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று இருக்கிறது. இந்த வசன பதியில இதுதான் சிக்கலான விஷயம். அதாவது இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதுதான் பிரச்சனை. அப்படி பார்க்கிற பொழுது மூன்று கேள்விகளை நாம கேட்க வேண்டியது அவசியம். முதலாவது, இந்த பகுதி மறுபிறப்பு அடைந்தவர்களை பற்றி விளக்குகிறதா அல்லது மறுபிறப்பு அடையாத அவிசுவாசிகளை பற்றி விளக்குகிறதா? அதுதான் முதலாவது கேள்வி, நம்ம அதுக்கு பதில் காணணும். இரண்டாவது, அந்த வார்த்தை பிரயோகம், அதாவது மறுதளித்து போனவர்கள் என்ற வார்த்தை பிரயோகம் ஆங்கிலத்தில் இஃப் தே ஃபால் அவேன்னு நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இருக்கு. நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல பாக்குற பொழுது இஃப் தே ஹேவ் ஃபாலன் அவே, ஏற்கனவே அது நடந்திருக்கிறது, அதுதான் சரியானது. ஏற்கனவே அவர்களுக்கு அது நடந்திருக்கிறது, அவர் மறுதளித்து போயிருக்கிறார்கள். அந்த வார்த்தை பிரயோகம் எதை குறிக்கிறது? இந்த ஃபாலிங் அவே ஓ ஃபாலன் அவே என்பது எதை குறிக்கிறதுன்னு அதுக்கு நம்ம பதில் கண்டுபிடிக்கணும். இனி மூணாவது ஒரு கேள்வி இருக்கிறது, மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிப்பது, அதாவது ஆங்கிலத்தில் டு ரினியூ தெம் அகெய்ன் டு ரிபென்டன்ஸ் அப்படிங்கிறது, மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவருடைய மறுபடியும் புதுப்பிப்பது என்பது எதை குறிக்கிறது? இந்த மூன்று கேள்விகளுக்கும் நம்ம பதில் காண வேண்டியது முக்கியமா அவசியம். இப்படி இந்த கேள்விகளுக்கு பதில் தேடும் ஆய்வு செய்கிற பொழுதுதான் இந்த நான் பல தடவை சொல்லி இருக்கின்ற பாஸ்டர்ஸுக்கு சொல்லி இருக்கிறேன், ஒரு சின்ன ஆங்கில வார்த்தை எக்ஸிஜிசிஸ் சொல்லுவோம். அந்த எக்ஸிஜிசிஸ் என்ற வேத ஆய்வு முறையை நம்ம கையாளுகிறோம் இந்த கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிக்கிற பொழுது. அதாவது மறுதளித்து போனவர்கள், மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் போன்ற பதங்களுக்கும் இந்த பகுதியின் நாலாவது வசனத்தின் சொல்லி இருக்கின்ற அந்த பதங்களுக்கும் அர்த்தம் என்ன என்பதை வேதத்தை ஆராய்ந்து கண்டுபிடிக்கும் முயற்சியே எக்ஸிஜிசிஸ். இப்ப நம்ம மனம் திரும்புவதற்கு ஏதுவாயின உடனே அடே அதான் நமக்கு தெரியுமே மனம் திரும்புறது போல இருக்கு அப்படின்னு ஊகம் பண்றது நமக்கு இயல்பா வந்துடும். வேதத்தை அணுகுகிற பொழுது அந்த ஊகத்தை செய்யக்கூடாது. இந்த எக்ஸிஜிசிஸ் அவசியமாக இருக்கிறது. என்னது அந்த வார்த்தை எதை குறிக்கிறதுன்னு கான்கார்டன்ஸ் ஒத்த வாக்கிய அகராதியை வைத்து ஆராய்ந்து பார்த்து முடியுமானால் மூல பாசையான அந்த இதை எழுதப்பட்டிருக்கிற கிரேக்க மொழியிலே என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் ஆராய்ந்து அந்த வார்த்தைகளுக்கான உண்மையான பொருள்களை நம்ம தேடிக்கொள்ளும். அது தேடாத வரையில் நமக்கு வேதம் சொல்லுகின்ற சத்தியம் கண்களுக்கு புலனாகாது. சில நேரம் அந்த வார்த்தை அடையாளமாக கூட பயன்படுத்தப்பட்டிருக்கலாம், நேரடியான ஒரு விளக்கத்தை நமக்கு தெரியற போல அதை கொடுக்காம. ஆகவே இந்த எக்ஸிஜிசிஸ் செய்கிற பொழுதுதான் அது எப்படி அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அதுக்கு அர்த்தம் என்ன என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த இடத்துல ரொம்ப நிதானமாக நம்ம நடந்துக்கணும், ஊகம் பண்ணுகிறத நம்ம தவிர்த்து கொள்ளணும். இப்ப முதல்ல இன்னைக்கு செய்ய போகிறோம், முதலாவதாக இந்த பகுதிக்கு சிலர் கொடுத்திருக்கும் விளக்கங்களை கவனிப்போம். அப்படியான அதுல ஒரு ஒன்னதான் பார்க்க போகிறோம், முக்கியமான ஒண்ணு. அப்படி அந்த விளக்கங்களை முதல்ல வேதத்தோடு ஒத்து போகாத விளக்கமாக இருந்தா அதை நம்ம நிராகரிக்கணும் சரிங்களா. அந்த வகையில பார்த்தால் ஒரு விளக்கம் முற்றிலுமே ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிற பொழுது அதை நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது. ஆனால் இந்த விஷயத்தை இந்த வேத பகுதியை பொறுத்த அளவுல அந்த வேதத்துக்கு முரணான ஒரு வழக்கத்தை தான் பெரும்பாலானோர் இன்னைக்கு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னது அது? அதாவது இந்த பகுதி ரட்சிப்பை அடைந்திருக்கின்ற ஒரு கிறிஸ்தவன் அதை இழந்து போக முடியும் என்று போதிப்பதாக நம்புகிறார்கள். மேலெழுந்த வாரியாக வாசிக்கிற பொழுது அப்படிதான் நமக்கு தெரியும். ஏன்னா அந்த 4வது வசனத்துல சொல்லி இருக்கின்ற அத்தனை அருமையான காரியங்களையும் அனுபவித்த ஒருவன் அவன் மறுதளித்து போனால், அவற்றையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு போனால், அவன் மனம் திரும்புதலையும் விசுவாசத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போகிறான். அப்படி போகிறவனுக்கு அவனை திரும்பவும் கொண்டு வருவது எந்த விதத்திலும் முடியாதுங்கிறதாக ரொம்ப பேர் நம்பிட்டு இருக்கிறான். உண்மையில பார்க்க போனா ரொம்ப சுவிசேஷ கிறிஸ்தவர்கள் மத்தியில எல்லாம் இது பரவி போயிருக்கிறது. இந்த எண்ணத்தின் அடிப்படையில தான் நாம் அடைகின்ற ரட்சிப்பை இழந்து போகலாம் என்று பலர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அது வந்து தவறான ஒரு போதனை. அது ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன், அது தவறான போதனை. இலவசமாக அந்த கர்த்தரே கொடுக்கின்ற அந்த ரட்சிப்பை நாம் இழந்து விடலாம் என்று சொல்லுவது சரியான போதனை அல்ல. இப்ப நம்ம வேதத்துல பல வசனங்களை பார்க்க போகிறோம், இந்த ரட்சிப்பை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று. அப்படி நம்ம பார்க்கிற பொழுது நமக்கு தெரியும், ரட்சிப்பை நம்ம இழந்து போய்விடலாம்னு வேதத்துல எங்கேயுமே நாம பார்க்க முடியாது. இப்ப நான் கொடுக்க போகின்ற வேத வசனங்களை எல்லாம் நம்ம கவனிக்கிற பொழுது அந்த வேத வசனங்கள் அடிப்படையில பெரும்பாலான வேத வசனங்கள் வேதத்தின் ஏனைய பகுதியில எல்லாம் இருக்கின்றன என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். இப்ப யோவான் 6வது அதிகாரத்துல 37வது வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுவதை கேளுங்க. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும், இந்த பிதாவானவர் எனக்கு கொடுக்கின்ற யாவும் என்று சொல்லுகிற பொழுது பிதாவானவர் என்னுடைய கரத்திலே கொடுக்கின்ற மனிதர்களை குறித்து தான் அவர் பேசுகிறார். ஆக ஏதோ வேற ஏதோ கிஃப்ட் கொடுக்கிறார் நினைச்சுடன் அவர் ஆண்டவர் பிதாவானவர் அவருக்கு கொடுக்கின்ற மனிதர்களை கொடுக்கின்ற யாவும் என்னிடத்தில் வரும். இந்த என்னிடத்தில் வருங்கிறது தான் இயேசு கிறிஸ்துவே அந்த யோவான் நிருபத்தில் ஆடுகளாக கூட சொல்லி இருக்கிறார், வர்ணித்திருக்கிறார். ஆகவே பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஆகவே பிதாவாலே கொடுக்கப்பட்டு என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அப்ப பாருங்க, பிதாவுக்கும் எனக்கும் பெரிய ஒற்றுமை இருக்கிறது. பிதாவும் நானும் ஒரே சிந்தனை கொண்டவர்கள். அவர் தீர்மானித்து என்னிடத்தில் வரணும்னு அவர் எனக்கு கொடுக்கிறவர்களை நான் தள்ள மாட்டேன். ஏன்? நான் பிதாவுக்கு எதிராக ஒருபோதும் நடக்க மாட்டேன். நான் அவருடைய குமாரன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் இழந்து போகாமல், பிதாவாலே என்னிடத்தில் கொடுக்கப்பட்ட எல்லோரிலும் ஒருவரையாவது நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாக இருக்கிறது. பாத்தீங்களா, அருமையா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இங்க பேசுகிறவர் இயேசு கிறிஸ்து. யோவான் அந்த விஷயத்தை நமக்கு தன்னுடைய நூலில் எழுதி தெரிவிக்கிறார். இவ்வளவு தூரம் ஆண்டவர் உறுதியாக பிதாவையும் சாட்சியாக வைத்து இயேசு சொல்லுகிற பொழுது அந்த ரட்சிப்பை நம்ம இழந்து போகலான்னு எப்படி சொல்ல முடியும்? ரொம்ப வருஷங்களுக்குள்ள ஒரு 40 இயர்ஸுக்கு முந்தி நான் வந்து வாலிப வயசுல இருக்கிற பொழுது ஒரு அமெரிக்க பிரசங்கி இந்த வசனத்தை வைத்து பிரசங்கம் செய்தத நான் கேட்டேன். அப்ப சொன்னாரு, அப்படிதான் சொல்லி இருக்கு, இருந்தாலும் அவர் கையில இருந்து அவன் குதிச்சிடலாம் இல்லையா, இது வந்து ரொம்ப போக்கிரித்தனம், அப்படி சிந்திக்கிறதே போக்கிரித்தனம். என்ன, நம்ம ஏதாவது ஒரு 8 வயசு 10 வயசு பையங்க அப்படி சொல்லலாம், ஆனா ஒரு வேதம் போதிக்கிற ஒரு மனுஷன் இந்த விதமாக ஆண்டவரை இழிவுபடுத்துகிறபடியே அப்படி பேசக்கூடாது. அன்னைக்கே எனக்கு ஆச்சரியமாக இருந்து இன்னும் அது மனசுல இருக்குது. அப்ப அந்த மனுஷன் ரொம்ப ஆண்டவரை பத்தி ஒரு கவன குறைவாக அவர் பேசி இருக்கிறார். அதுக்கு காரணம் இருக்கு, பெண்ணுக்கு வரப்போறேன் ஏன் அந்த காரணம் சொல்ல போறேன். ஆனா இங்க ஆண்டவர் அப்படி சொல்லல, ஒன்றையும் நான் இழந்து போக மாட்டேன். உண்மையிலேயே சொல்ல போனா அவனுக்கு குதிக்கிற மனசே வராது, அதுதான் போயிடமே. பிதா அவனைத்தான் தன்னுடைய குமாரிடத்துல கொடுக்கிறேன்னு தீர்மானித்த உடன் அவன் மனசு இருதயம் எல்லாம் அடியோட மாத்தாம அப்படி செய்ய போறதில்லை. அவனுக்கு குதிக்கிற மனசு ஒரு நாளும் வராது. அந்த பிரசங்கிக்கு அது தெரியாம போனதுதான் ஆச்சரியம். சரிங்களா, எப்பவுமே இப்படி அவர் கைக்கு வந்த பிறகு நான் குதிக்க போறேன் குதிக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தா அது ரொம்ப ஒரு தப்பான சிந்தனை. அப்படி ஒரு கிறிஸ்தவனை நான் பார்த்ததே இல்லை. இனி அடுத்த வசனம், அதே நேரத்துல அதே ஆறாவது யோவான் ஆறாவதுல 47 வசனத்தை பாருங்க. அங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. வேதத்துல ஆண்டவர் எப்பவும் இந்த மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தம் நான் அடித்து சொல்லுகிறேன்னு அர்த்தம். ஒரு கான்கிரீட்டா தீர்மானமாக சொல்லுகிறேன்னு அர்த்தம். அது மீறவே முடியாத ஒரு வார்த்தை, ஒரு ஆணையிட்டு சொல்லுகின்ற ஒரு அர்த்தத்தை அந்த பதங்கள் கொண்டிருக்கிறது. அப்ப இயேசு என்ன சொல்லுகிறார் இங்க இந்த வார்த்தையை பாருங்க, நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்பது அழிவில்லாத நிரந்தரமான ஆத்மீக வாழ்க்கையை குறிக்கிறது. அதுவும் இந்த உலகத்துல நம்ம அனுபவிக்கலாம், பரலோகத்திலும் அந்த வாழ்க்கை தொடர்கிறதாக இருக்கிறது. அப்படி தொடராத ஒரு வாழ்க்கைக்கு நித்திய ஜீவன் என்று பெயர் இருக்க முடியாது. அறகுறையா அழிந்து போகிற ஒரு வாழ்க்கைக்கு அந்த பெயர் கொடுக்க முடியாது. அந்த நித்திய ஜீவனை இட்டர்னல் லைஃப் பெயரை கொடுத்ததே பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா இந்த வாழ்க்கை அழிவே இல்லாத வாழ்க்கை. ஒருவர் இங்கேயும் இந்த உலகத்தில் அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு இயேசுவிடத்திலிருந்து அந்த வாழ்க்கையை போக போகிற பரலோகத்திலையும் தொடரலாங்கிற அர்த்தம் தான் அந்த நித்திய ஜீவன் என்பதுக்கு இருக்கிறது. ஆகவே அதை அடைகிற மனிதன் அதை இழந்து போக மாட்டான். அது மட்டுமில்லாமல் அதை கொடுக்கிற இயேசு கிறிஸ்து அவன் தொலைந்து போக முடியாதபடி பற்றி கொண்டிருக்கிறார். இதை நிரூபிப்பதற்கு நீ எத்தனையோ வேத பகுதிகளை நான் எடுத்துக்காட்ட முடியும். ரட்சிப்பை கொடுக்கின்ற இறையாண்மையுள்ள கர்த்தர் அதை சர்வ வல்லவராக இருந்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு வசனம் பவுலினுடைய நிருபமாகிய ரோமர் 8 28 29 ஆகிய வசனங்களை பாருங்க. இப்ப நம்ம பார்த்த வசனங்களே தான் அதே உண்மையை இந்த பகுதியில் சொல்லுகின்றன. இப்ப நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த போதனைக்கு ஏற்ற விதமாக பவுல் கொடுக்கின்ற போதனையை பார்க்கிறோம். இதுதான் வேதத்தை வேதத்தோடு ஒத்து படிப்பது என்பது. இங்க பார்க்கிறோம் ரோமர் 8:28 அன்றியும் அவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாருடனே சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவர் யார் மேல அன்பு செலுத்துகிறாரோ அந்த மக்களை குறித்து அருமையான வேத சத்தியங்களை இந்த பகுதி சொல்லுகிறது. அப்படி அவர்களை தீர்மானித்து அழைத்த தேவன் அவர்களை முன்னறிந்தார். அதாவது தன்னுடைய அன்பின் அடிப்படையில் நித்தியத்திலேயே அவர்களை அன்போடு தெரிவு செய்த அந்த தேவன் அவர்களை தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்காக, அதாவது 2வது வருகையின் பொழுது அவர்களை அவர் மகிமைப்படுத்த போகிறார். எப்படி தன்னுடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பானவர்களாக இருப்பதற்கு, அப்படி அந்த குமாரனின் சாயலுக்கு ஒப்பானவர்களாக இருக்கின்ற அந்த காரியத்தை அந்த முன் குறித்து அவர்களை மறுபிறப்பை கொடுத்து தெரிந்து கொண்டிருக்கிற தேவன் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற அத்தனை காலத்திலும் தன்னுடைய குமாரனின் சாயலுக்கு ஏற்றவர்களாக அவர்கள் இருக்கும்படியாக அவர்களை தயாரித்து கொண்டிருக்கிறார். இது ஒரு அருமையான சத்தியம். எபேசியர் 5வது அதிகாரத்துல இதைத்தான் பவுல் சொல்லுகிறார். எப்படி இயேசு தான் நேசிக்கிற சபையை குற்றம் குறையில்லாததாக அவர் பாதுகாத்து தயாரிக்கிறாருங்கிறத அங்க பாக்குறோம். இதுதான் இங்கேயும் சொல்லுகிறது வேறு விதத்துல. அப்படி அந்த குமாரின் சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். முன் குறித்தவர்களை அவர் அழைத்திருக்கிறார். அழைத்தவர்களை அவர் நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். எவரை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அருமையான வசனம். இயேசு ஏற்கனவே யோவான் 6ல சொன்னத பவுல் இத்தனை வேத சத்தியங்களையும் அங்க கொண்டு வந்து இன்னும் உறுதியாக சொல்லுகிறார். அதாவது அவர் முன் குறித்து தெரிந்து கொண்டு மறுபுறப்பை கொடுத்து நீதிமானாக்கி மகிமைப்படுத்துகிறவர்கள் ஒரு நாளுமே வீணாய் போக மாட்டார்கள் என்பதுதான் இங்க உறுதியாய் சொல்லப்படுகிறது. இதற்கு ஆதாரணமான இன்னொரு வசனம் எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனம். அங்கும் பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார்? அன்றியும் நீங்கள் கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிற பொழுது சொல்லுகிறார், நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்ப நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று. இந்த இடத்துல நீங்க மகிமைப்படுவது வரையும் பரிசுத்த ஆவி உங்களோட இருக்க போகிறார். நீங்க இழந்து போக முடியாது. அவரை சுவாசிகளுக்குள்ள வந்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள நிரந்தரமாக இருக்க போகிற ஆவியானவர். அந்த ஆவியானவர் தான் அவர்களை பாதுகாத்து அவர்களுக்குள் ஆத்மீக செயல்களை எல்லாம் செய்து அவர்கள் பரலோகம் போவதற்கு துணை செய்கிறவர். ஆகவே அவரை துக்கப்படுத்தாதீர்கள் சொல்லுகிறது. இன்னொரு வசனம் பவுலுடைய நிருபம் பிலிப்பியர். பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 6வது வசனத்தை பார்க்கிற பொழுது அங்கு பவுல் சொல்லுகிறார், உங்களின் நற்கிரியை தொடங்கினவர். அதாவது இவர்கள் இந்த பிலிப்பியர்கள் ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி இயேசுவை சுவாசித்தவர்கள். அவளை பார்த்து சொல்லுகிறார், உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அதாவது 2வது வருகை வரையும் நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய ஜெபத்துல நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் உங்களுக்காக. ஆனா எதை நினைத்து? உங்களை அழைத்த அந்த தேவன் உங்களில் அந்த நற்கிரியையை மறுபுறப்பை கொடுத்து அதை ஆரம்பித்து அதை தொடர்ந்து செய்து வருகிறவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் மட்டும் அதை நடத்தி வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் ஜெபத்துல நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். உண்மையிலேயே இவ்வளவே போதும். யாரும் அடைஞ்ச ரட்சிப்பை இழந்து போக முடியாதுங்கிறத சொல்லி கொடுக்கிறது. இருந்தாலும் இன்னொரு வசனத்தையும் நம்ம பார்க்கலாம். 1 பேதுரு 1:3-5 அங்க பார்க்கிற பொழுது சொல்லப்படுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் அதாவது உயிர்ப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கின்ற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா, இயேசு சொன்னதுக்கும் பவுல் ஏற்கனவே சில பகுதியில சொல்லி இருக்கிறதுக்கும் பேதுரு இங்க சொல்லி இருக்கிறதுக்கும் வித்தியாசமே இல்லை. விதவிதமான காரியங்களை வார்த்தைகளை பயன்படுத்தி வெவ்வேறு கோணத்தில் ஒரே காரியத்தை அவங்க 3 பேரும் சொல்றாங்க. இதையேதான் பவுல் சொல்லுகிறார், அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரம் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அது கடைசி காலத்துல வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் அன்று வரையும் அது நிலைத்து நிற்க போகிற ரட்சிப்பு. அது நம்ம பாதியிலே இழந்து போகிற ஒரு ரட்சிப்பு அல்ல. அது நீங்க அதோட தேவனுடைய பலத்தினாலே நீங்கள் காக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மெய்யாகவே பரிசுத்த ஆவியினால மறுபிறப்பு அடைந்தவர்கள் அதை ஒரு நாளும் இந்த உலகத்துல இழந்து போக மாட்டார்கள். அப்போட இந்த எபிரேய நிருபம் பெரும்பாலும் யூத இனத்திலிருந்து மனம் திரும்பி கிறிஸ்துவ விசுவாசித்தவர்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நிருபத்தின் ஏனைய பகுதியில் நம்ம ஆராய்ந்து பார்க்கிற பொழுது கிறிஸ்துவ விசுவாசித்திருக்கும் அந்த மக்கள் ரட்சிப்பை இழந்து போக மாட்டார்கள் என்பதற்கு இந்த நிருபத்துக்குள்ளேயே சாட்சிகள் இருக்கின்றன. அப்ப அப்படியான வசனங்களையும் நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு எபிரேயர் 2:10 போனா இப்ப இயேசுவை பார்த்தோம், பவுலினுடைய போதனையை பார்த்தோம், பேதுருவனுடைய போதனையை பார்த்தோம். இப்ப எபிரேயர் நிருபத்துக்கு உள்ளேயே போய் பார்க்கிறோம். எபிரேயர் 2:10, ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. அநேகம் பிள்ளைகளை அவர் மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் நித்தியத்திலேயே அவர் முன் குறித்து தெரிந்து கொண்டவர்கள் எவர்களுக்கு அவர் திட்ப உறுதியான அழைப்பினாலே மறுபிறப்பை கொடுத்தாரோ எவர்களை அவர் மகவேற்பின் மூலமாக தன்னுடைய குழந்தையாக தத்தெடுத்துக் கொண்டாரோ எவர்களை அவர் நீதிமான்கள் ஆக்கினாரோ எவர்களை அவர் தொடர்ந்து பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறாரோ எவர்களை அவர் மகிமைப்படுத்தினாரோ அவர்களை அவர் மகிமையில் கொண்டு சேர்ப்பார் என்பதை எபிரேயர் நிருபமே தெளிவா சொல்லுகிறது. பாத்தீங்களா, இப்ப இந்த வசனத்துக்கு எதிரா எபிரேயர் 6 போய் வேற ஒண்ணு சொல்லுமா? சொல்லாது. நம்ம பார்வையில தான் அப்படி படுறதா தெரியுதே தவிர வேதம் அப்படி சொல்லாது. எபிரேயர் 2 அதே அதிகாரம் கீழே வருவோம், 15-16 வசனங்களுக்கு வருவோம். அப்படி வருகிற பொழுது ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கைகொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். மறுபடியும் இதை பார்ப்போம். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்காக, இன்னொரு சுருக்கமா சொன்ன பாவிகளுக்கு ரட்சிப்பும் கொடுக்கும்படியாக அவர் அப்படியானார்னு இயேசுவை பற்றி சொல்லுகிறது. இதுக்கு முன்னால உள்ள வசனங்களை போய் பாத்தீங்கன்னா அது தெரியும். ஆகவே 16 வசனம் சொல்லுது, அவர் தேவ தூதர்களுக்கு உதவியாக கை கொடுக்கவில்லை, ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். இந்த ஆபிரகாமின் சந்ததி யாரு? நித்தியத்திலேயே ஆண்டவரால தெரிவு செய்யப்பட்டு அவர் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்ட யாருக்கு திட்ப உறுதியாக மறுபிறப்பை இந்த உலகத்துல கொடுத்து அவர்களை தொடர்ந்து செயல்படுகிறாரோ அவர்கள் மகிமையை கொண்டு சேர்ப்பதற்காக அந்த சந்ததிக்கு பேரிங்க ஆபிரகாமின் சந்ததி. They are the descendants of Abraham, ஆங்கிலத்துல சொல்ல போனா. அதாவது தேவனுடைய சபை, தேவனுடைய மக்கள், விசுவாசிகள்னு சொல்லலாம். அவளை குறித்து சொல்லப்படுகிறது. நீ கடைசியாக எபிரேயர் 10:14 வசனத்துல பார்க்கிற பொழுது, ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களே ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஜீசஸ் டைட் ஃபார் ஒன்ஸ், ஒரே தடவை சிலுவையிலே அவர் மரித்தார். பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களே, மறுபிறப்பினாலே சுத்தப்படுத்துகிறவர்களே எல்லாம் அவர் ஒரே பழியினாலே என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இழந்து போக முடியாதபடி மகிமைக்கு ஏற்றவர்களாக அவர்களை அவர் பூரணப்படுத்தி இருக்கிறார் என்று எபிரேயர் சொல்லுகிறது. அப்ப இதுவரைக்கும் நம்ம என்ன செய்திருக்கிறோம்? ரட்சிப்பை மெய்யாக அடைந்த ஒருவர் அந்த ரட்சிப்பை இழந்து போக மாட்டார் என்பதற்கு வேதத்தின் பல பகுதிகளில் இருந்தும் எபிரேயர் நிருபத்திலிருந்தும் அந்த ஆதாரங்களை கவனித்திருக்கிறோம். அந்த ஆதாரங்களை தான் அவங்க முன்னுக்கு வச்சிருக்கிறார். இப்படி செய்வது அவசியம். ஏனென்றால் வேதம் தனக்கு எதிராக பேசாது என்பது ஒரு வேத விளக்க விதின்னு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். அந்த வேதத்தில் முரண்பாட்டுக்கு இடமில்லை என்ற வேத விளக்க விதியையும், வேதத்தை வேதத்தோடு ஒப்பிட்டு ஆராய்ந்தே எந்த வேத பகுதிக்கான விளக்கத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வேத விளக்க விதியையும் இங்க நான் பயன்படுத்தி இருக்கிறேன் இந்த வசனங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது. ஆகவே இந்த எபிரேயர் 6:4-6 உள்ள வேத பகுதி நம்முடைய மேலெழுந்த வாரியான பார்வைக்கு ரட்சிப்பை அடைந்த ஒருவர் அதை இழந்து விடலாம் என்பது போல பட்டாலும், நம் கண்களுக்கு பட்டாலும், உண்மையில் அத்தகைய வேத போதனையை வேதம் வேறு எந்த இடத்திலும் தராததால் இந்த பகுதியில் அந்த மாதிரியான ஒரு போதனையை நாம் நுழைப்பது தவறு என்பதை நாம தெரிந்து கொள்ளுகிறோம். காரணம் இருக்கு, அவங்க ஏன் இப்படின்னு தவறா நம்புறவங்க ஏன் செய்யறாங்கிறதுக்காக காரணம் இருக்கு, அதை நான் சொல்ல வருகிறேன். இப்ப இதுவரையும் வேதத்துக்கு உள்ளேயே இருந்த அந்த பகுதிகளை எடுத்து இந்த வேத பகுதி காணப்படுகின்ற அதே நூலில் இருந்த ஏனைய பகுதிகளிலிருந்து எடுத்து ஆதாரங்களை காட்டி ஒருவருமே அடைந்த ரட்சிப்பை, மெய்யான ரட்சிப்பை இழந்து போக மாட்டார்கள் என்பதை விளக்கி இருக்கிறேன். இப்ப இந்த இடத்துல இன்னொன்னும் தேவையாக இருக்குது, அதையும் பயன்படுத்தலாம் நான் சொன்ன காரியத்தை வலியுறுத்துவதற்காக. அதுதான் சிஸ்டமேட்டிக் தியாலஜி. அது தமிழ்ல சொல்ல போகிற பொழுது முறைப்படுத்தப்பட்ட இறையியல், அதுவும் நமக்கு உதவி செய்கிறது. முறைப்படுத்தப்பட்ட இறையியல் வேதத்தின் அத்தனை முக்கிய போதனைகளையும் முறைப்படுத்தி விளக்குகிறது. உதாரணத்துக்கு ரட்சிப்பு என்ற போதனையை எடுத்துக்கொண்டால் அது வேதத்துல ஆதியாகமத்திலிருந்து கடைசி வெளியாகமம் வரையும் எல்லா இடத்திலையும் அதை பற்றிய போதனைகள் இருக்கிறது. இப்ப ரட்சிப்பு பற்றிய முழு வேதத்தில் இருக்கிற அத்தனை போதனைகளையும் ஆராய்ந்து கவனத்தோடு ஒழுங்கு முறைப்படுத்தி எல்லாவற்றையும் தொகுத்து ஒரு பெரிய அதிகாரமாக கொடுத்தால் அதுக்கு பேரு தான் முறைப்படுத்தப்பட்ட இறையியல். ஏன் அந்த சத்தியம் பற்றிய அத்தனை விளக்கங்களையும் ஒன்று தவறாமல் அருமையாக ஆராய்ந்து பார்த்து படிப்படியாக ஒழுங்குபடுத்தி தந்திருக்கிறோம். அதுதான் முறைப்படுத்தப்பட்ட இறையியல். அது ரொம்ப அவசியம். அந்த முறைப்படுத்தப்பட்ட இறையியலின் படி நம்ம பார்க்கிற பொழுது, முது வேதத்தையும் அந்த விஷயத்தை பற்றி ஆராய்ந்து பார்க்கிற பொழுது, தமக்கு ரட்சிப்பை அடைந்திருக்கின்ற ஒரு மனிதன் எந்த வழியிலும் அதை இழந்து போக முடியாது என்பதை அந்த வேத போதனை, அதாவது சிஸ்டமேட்டிக் தியாலஜி டீச் பண்ணுது. உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், நாம ரிஃபார்ம் பேப்டிஸ்ட் சர்ச்சஸ் நம்ம பயன்படுத்துகின்ற இந்த 1689 சுவாச அறிக்கை, உங்ககிட்ட எல்லாம் தமிழ்ல அதனுடைய பிரதிகள் இருக்கும். இந்த சுவாச அறிக்கை 32 வேத சத்தியங்களில் முக்கியமானவைகள் எல்லாம், அடிப்படை சத்தியங்களை எல்லாம் தொகுத்து ஒவ்வொரு அதிகாரத்தின் கீழும் அந்த சத்தியங்களை முறைப்படுத்தி நமக்கு கொடுக்கிறது. அதுதான் சிஸ்டமேட்டிக் தியாலஜி. ஒரு முறைப்படுத்தப்பட்டு சிஸ்டமேட்டிக்காக அதை அரேஞ்ச் பண்ணி அதுல ஒரு லாஜிக்கல் சீக்வன்ஸ் இருக்குது. அந்த அதிகாரங்களையும் பார்த்து எது எதுக்கு முன்னால வரணும், எதுக்கு பின்னுக்கு வரணுங்கிற ஒரு ஆர்டரின் படி அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த விசுவாச அறிக்கை. விசுவாச அறிக்கை நமக்கு ரொம்ப அவசியம். இதை நம்ம ரொம்ப கவனத்தோட படிக்கணும். நம்ம நேரம் எடுத்து படிக்கிற பொழுது நம்முடைய தேவனுடைய சத்தியத்துல நம்ம இன்னும் அதிகமாக நம்பிக்கை இருக்கவும் வளரவும் நமக்கு அதுக்கு உதவும். இப்ப அதுல எடுத்து 17 நம்ம எடுத்து பார்க்கிற பொழுது, அந்த 17 பரிசுத்தவான்களின் விடாமுயற்சி என்பதை பற்றி சொல்லுகிறது. பரிசுத்தவான்களின் விடாமுயற்சி, அதாவது ஆங்கிலத்துல The perseverance of the saints. அதுக்கு என்ன தமிழ்ல பரிசுத்தவான்கள் சொல்லுகிற பொழுது, விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள் மெய்யாக மறுபுறப்படைந்த விசுவாசிகள், அந்த விசுவாசிகள் விடாமுயற்சி உள்ளவர்களாக இருப்பார்கள் என்பது அதனுடைய தலைப்பு. இது ஒரு போதனை, ரட்சிப்பு சம்பந்தமான ஒரு போதனை. அந்த ரட்சிப்பை மெய்யாக அடைந்த ஒரு ஆணோ பெண்ணோ அவன் தன்னுடைய ரட்சிப்பை காத்து கொள்ளுவதிலும், அந்த ரட்சிப்பில் இறுதி வரை நிலைத்திருப்பதிலும், அதில் தொடர்வதிலும், விடாமுயற்சியோடு ஈடுபடுவான் என்பது வேதம் போதிக்கிற உண்மை. இதுக்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது, தி பிரிசர்வேஷன் ஆஃப் தி செயின்ட்ஸ் ஆங்கிலத்தில். இன்னொரு விதத்தில் அது ரெண்டையுமே இந்த பகுதி சொல்லுகிறது. பிரிசர்வேஷன் ஆஃப் தி செயின்ட்ஸ் என்று சொன்னால், அந்த பரிசுத்தவான்களை ஆண்டவர் காக்கிறார் என்ற அர்த்தம். அவர் காப்பதனாலதான் நம்ம விடாமுயற்சியோடு ஈடுபடுகிறோம். நம்ம விடாமுயற்சியோடு ஈடுபடுவதனால் அவர் காப்பதில்லை நம்மை. அவர் நம்மை ரட்சிப்பை கொடுத்த தேவன் நம்மை உறுதியாக பற்றி கொண்டு காத்து வருவதனால தான் நாம் அதுல விடாமுயற்சியோடு இறுதி வரை நிலைத்திருப்போம் என்பது வேத போதனை. இப்ப இங்க அதை வந்து தொகுத்து கொடுத்திருக்கிறாங்க. அதுல முதலாவது நான் வாசிக்கிறேன், கவனத்தோட கேளுங்க, இது ரொம்ப அவசியம். பரிசுத்தவான்கள், அதாவது விசுவாசிகள், கடவுளால் திட்ப உறுதியாய் அழைக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தமாக்கப்பட்டு கடவுளால் கிறிஸ்துவுக்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட அனைவருக்கும் உரித்தான அரிதான விசுவாசத்தை அவர் அவர்களுக்கு கொடுத்துள்ளார். அத்தகைய ஆசீர்வாதங்களை அடைந்தவர்கள் கிருபையின் ஸ்தானத்திலிருந்து முழுதாகவோ அல்லது இறுதியிலோ விழ முடியாது. They won't fall away. அவர்கள் அத்தகைய ஆசீர்வாதத்தை அடைந்திருக்கிறவர்கள் அந்த கிருபையின் ஸ்தானத்திலிருந்து விழ முடியாது. ஆனால் அவர்கள் நிச்சயமாக இறுதி வரை விடாமுயற்சியுடன் கிருபையின் தொடக்கத்திலிருந்து நித்திய ஜீவனை அடைவார்கள். ஏனெனில் அவர்களை அழைத்து ஈவுகளை தந்த கடவுள் ஒருபோதும் மனம் மாறமாட்டார். இதன் விளைவாக அவர்களில் அவர் நிலைபேறான வாழ்விற்கு இட்டுச் செல்லும் விசுவாசம், மனம் திரும்புதல், அன்பு, மகிழ்ச்சி, நம்பிக்கை ஆகியவற்றோடு ஆவியின் அனைத்து கிருபைகளையும் தொடர்ந்து தோற்றுவிப்பதோடு அவற்றை ஊட்டி வளர்க்கவும் செய்கிறார். அநேக புயல்களும் வெள்ளங்களும் அவர்களை தாக்கினாலும் விசுவாசத்தின் மூலம் அவர்கள் உறுதியாக நிறுவப்பட்டுள்ள தளத்தின் மீதிருந்து, கல்லில் மீதிருந்து ஒருபோதும் அவர்களை அது அசைக்க முடியாது. பாத்தீங்களா, இப்ப உறுதியா சொல்லி இருக்கு. இப்ப இந்த முதலாவது பாராவோ பத்திக்கு கீழே அதை நிரூபிப்பதற்கான வசனங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது முறைப்படுத்தப்பட்ட இறையியல். ஆகவே வேதத்தின் பல பகுதிகளில் இருப்பவற்றை தொகுத்து இங்க நமக்கு உதவி செய்வதற்காக கொடுத்திருக்கிறார்கள். இனி 10வது அதிகாரத்துல அந்த திட்ப உறுதியான அழைப்பை பற்றிய ஒரு அதிகாரமும் இருக்கு. அங்கேயும் போய் வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த 10வது அதிகாரம் அந்த 17வது அதிகாரத்துக்கு ஒத்து போவதாக காணப்படும். உண்மையிலேயே பார்க்க பொழுது விசுவாச அறிக்கையும் கூட அந்த 32 அதிகாரங்களும் ஒன்னுக்கு பின் முரணாக பேசாது, ஒன்னோட ஒன்று ஒத்து போகும். ஆகவே இதுவரையும் வேத வசனங்களை பார்த்து நாம் அறிந்து கொண்ட ரட்சிக்கப்பட்ட மனிதன் ஒரு காலம் விழுந்து போக மாட்டான், அவன் நித்திய ஜீவனை நிச்சயம் அடைவான் பரலோகத்தில் என்பதை சிஸ்டமேட்டிக் தியாலஜியான விசுவாச அறிக்கையும் நமக்கு உதவி செய்கிறது. அதை நம்ம விசுவாசிப்பதற்கு இப்ப இன்னொரு காரியமும் இங்க நமக்கு உதவி செய்யும். இப்ப வந்து நான் எல்லாரோடையும் பேசிட்டு இருக்கிறேன், பாஸ்டர்ஸோட மட்டுமல்ல சபையில எல்லாரோடையும் பேசிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு வேத விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஆகவே இது எல்லாருக்குமே உதவக்கூடிய விதமாக அதை சொல்லிட்டு இருக்கேன். பாஸ்டர்ஸுக்கும் இதுல விஷயம் இருக்கு. சிஸ்டமேட்டிக் தியாலஜியினுடைய அவசியத்தை இப்ப நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்க. இன்னொன்று அவசியம், அதுக்கு பேரு ஹிஸ்டாரிக்கல் தியாலஜி, அதாவது வரலாற்று இறையியல். இது என்னது, வேத சத்தியங்கள் எல்லாம் வரலாற்றிலே, அதாவது சபை ஆண்டவர் வரலாற்றுல தானே அமைத்திருக்கிறார், அவர் பல்லோகத்தில் அமைக்கலையே. அப்படி அந்த சபை அமைக்கப்பட்ட காலத்திலிருந்து வேத சத்தியங்கள் அந்தந்த காலப்பகுதியிலே எப்படி சபைகளால் விசுவாசிக்கப்பட்டு வளர்ந்து தொடர்ந்து இருக்கின்றது, அதே நேரத்தில் அந்தந்த காலப்பகுதியில் என்னென்ன போலி போதனைகள், ஆபத்துக்கள் சத்தியத்திற்கு எதிராக வந்திருக்கின்றன என்பதை விளக்கமாக கொடுப்பதுதான் ஹிஸ்டாரிக்கல் தியாலஜி. ஆங்கிலத்தை வில்லியம் கனிங்ஹம் என்று சொல்லுகின்ற ஒரு ஸ்காட்லாண்டை சேர்ந்தவர், அந்த பாருங்க முன்னுக்கே இருக்குது ரெண்டு இது, அது ஹிஸ்டாரிக்கல் தியாலஜி. அவர் அதை தெளிவாக 2 வால்யூமா எழுதி இருக்கிறார். நீ எத்தனையோ புத்தகங்கள் சுருக்கமாக அதை சொல்லுகிறதும் நூல்களும் இருக்கின்றன. இந்த ஹிஸ்டாரிக்கல் தியாலஜியும் இந்த இடத்துல நமக்கு உதவி செய்கிறது. எப்படி உதவி செய்கின்றது? இந்த ரட்சிப்பு அடைந்த ஒருவர், ரட்சிப்பை நிச்சயமாக அடைந்த ஒருவர் அதை இழந்து போகலாம் என்ற அந்த போதனை எப்பொழுது உருவானது, எங்கிருந்து வந்தது என்பதை இந்த ஹிஸ்டாரிக்கல் தியாலஜி, அதாவது வரலாற்று இறையியல் நமக்கு உதவி செய்கின்றது. ரொம்ப பேர் அது படிக்கிறது இல்லை, ஆனால் ரொம்ப அவசியம். அப்பதான் தெரிந்து கொள்ளலாம் இப்படி ஒன்று இருக்குதே, இல்லை எல்லா சுவிசேஷ பிரசங்கங்களும் இதை நம்பிட்டு இருக்கிறாங்களே, எல்லாம் இதை பத்தியே சொல்றாங்களேன்னு நம்ம நினைக்கிற பொழுது நம்ம பயம் வந்து ஓ வேதத்தில் அப்படித்தான் இருக்குமோன்னு நம்ம நினைச்சிடறோம். இல்ல, எங்கேயோ எவனோ ஆரம்பித்து வைத்த ஒரு போலி போதனை வரலாற்றுல இப்படி தொடர்ந்து போயிருக்கிற வருகிறத தெரியாதவர்கள் அதை சத்தியமா நம்பிக்கொண்டிருக்கிறார்களே தவிர அது சத்தியம் அல்ல என்பதை தெரிந்து கொள்வதற்கு இந்த வரலாற்று இறையியல் நமக்கு உதவும். என்ன நடந்தது வரலாற்றுல? 16வது நூற்றாண்டிலே, அதாவது ரோமன் கத்தோலிக்க ஆதிக்கத்திலிருந்து சபை விடுதலையாகுவதற்கு ஆண்டவர் பெரிய கிருபை பாராட்டி அந்த சீர்திருத்தவாதிகளை அவர் எழுப்பி மறுபடியும் நமக்கு வேதம் வேண்டும் என்று அந்த வேதத்தை அவர்கள் மொழிபெயர்க்க வைத்து நம்முடைய மொழியில் கொண்டு வரும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திய பொழுது அவர்கள் எல்லா சத்தியங்களையும் மறுபடியும் அறிந்து கற்று அதுல வளரணுங்கிறதுக்காக அந்த கத்தோலிக்க மதத்திற்கு முரண்பட்டு ஒவ்வொரு சத்தியங்களாக அதுக்கு தெளிவான போதனைகளையும் மக்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தார்கள். அப்படி அவர்கள் கொடுத்த பொழுது அவள் என்ன சொன்னது, இந்த ரட்சிப்பு என்பது கத்தோலிக்க மதத்திலிருந்து வர முடியாது, ஒரு குரு ஞானஸ்நாதம் கொடுத்து அதை நமக்கு தர முடியாது, அது கர்த்தரிடத்திலிருந்து வருவது, ரட்சிப்பு அவருக்கு உரியது, சர்வ வல்மை வல்லமையுள்ள அந்த இறையாண்மை உள்ள தேவன் தன்னுடைய சித்தப்படி அதை பாதிகளுக்கு தருகிறார் என்பதை அவர்கள் நம்பினார்கள். அது மட்டுமல்லாமல் அப்படி எவரை அவர் முன்குறித்து அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தாரோ அவர்களை அவர் கடைசி வரையும் பாதுகாத்து பரலோகத்தில் சேர்க்கிறார் என்ற போதனையை கொடுத்தார். இதுதான் கிருபையின் போதனைன்னு சொல்லுவோம். கிருபையின் போதனை. இப்ப இந்த கிருபையின் போதனைக்கு முரணாக எழும்பின ஒரு மனுஷன் அந்த காலத்துலதான், அவனுக்கு பேரு ஜாக்கபஸ் ஆர்மீனியஸ். அந்த ஜாக்கபஸ் ஆர்மீனியனுடைய போதனைகளை இன்றைக்கு ஆர்மீனியனிசம் என்று இறையியல் நூல்கள்ல நம்ம வாசிக்கலாம். இந்த ஆர்மீனியனுக்கு பிறகு வந்த அவனுடைய சீடர்கள் அந்த 16வது நூற்றாண்டுல அவனுடைய போதனை சபைகள்ல பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். அப்ப நெதர்லாந்து நாட்டில் இருந்த அத்தனை சபைகளும் இப்படியான போலிகள் நமக்கு மத்தியில் ஒரு தவறான போதனையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார்கள் என்பதை கண்டு அந்த சபை தலைவர்கள் எல்லாம் ஒரு கவுன்சிலை கூட்டி அந்த போதனைகளை ஆராய்ந்து பார்த்து அவை ஏற்கனவே நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கின்ற விசுவாச அறிக்கைகள்ல கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேத போதனைகளுக்கெல்லாம் முரணாண்மை இருப்பதாக கண்டு அவர்களை நாடு கடத்தினார்கள். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஒரு ஒரு உண்மையான சத்தியம் எது என்பதை அவர்கள் விளக்கமாக எழுதி எல்லா சபைகளும் பின்பற்றும்படியாக சபைகளை காப்பாற்றுவதற்காகவும் அந்த கவுன்சில் கொடுத்தது. புரியுதுங்களா? இது வரலாற்றுல நடந்தது. ஆகவே இந்த ரட்சிப்பை இழந்து போகலாம் என்று சொன்ன அந்த போலித்தனத்தை ஆரம்பித்த மனிதன் இந்த ஜாக்கபஸ் ஆர்மீனியஸ். இன்னைக்கு சுவிசேஷ சபைகள் எல்லாமே இந்தியாவில், இந்தியா மலேசியா ஓமான் பக்கம் எல்லாம் எங்க பார்த்தாலும், எங்க ஊர்லயும் அமெரிக்காவிலையும் பிரிட்டன்லயும் கூட எல்லாமே அநேக சுவிசேஷ அதாவது இவஞ்சலிக்கல் சர்ச்சஸ்ல எல்லாம் இதை சத்தியமா தவறா நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ரட்சிப்பை அடைந்த ஒருவன் அதை இழந்து போகலாம் என்று. இதுக்கு பேரு ஆர்மீனியனிசம். இந்த டீச்சிங்க்கு பேரு ஆர்மீனியனிசம். இதுக்கு எதிரானதுதான் நாம விசுவாசிக்கின்ற சீர்திருத்த விசுவாசம், ரிஃபார்ம்டு டாக்டிரின்ஸ், ரிஃபார்ம்டு டீச்சிங். ஜான் கால்வின், மார்ட்டின் லூத்தர், 20வது நூற்றாண்டுல இருந்த மார்ட்டின் லாயிட் ஜோன்ஸ், நவீன கால பகுதியில் இருக்கின்ற ஆசிஸ் ப்ரௌல் மாதிரியான மனிதர்கள், இன்னும் இருக்கின்ற சீர்திருத்த சபைகள் எல்லாமே இந்த ஆர்மீனியனிச போதனையை தவறானது என்று அவர்கள் அதை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். அது ஒரு உண்மையான போதனை அல்ல, அது வேதத்திலிருந்து புறப்பட்டதும் அல்ல, அது ஒரு மனிதனாலே ஆரம்பித்து வைக்கப்பட்டு பரப்பப்பட்ட ஒரு போதனை. ஆகவே ஆமீனியனிசம் என்ன சொல்லுகிறது, ரட்சிப்பை அடைவதில் மனிதனுக்கு கடவுளுக்கு சமமான பங்கு இருக்கிறது என்று சொல்லுகிறது. அந்த பங்கின்படி மனிதன் தன்னுடைய முயற்சியினால் தன்னுடைய விருப்பப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்றும், அவனுடைய இருதயம் மாறுகிற பொழுது அடைந்த ரட்சிப்பை அவன் தூக்கி எறிந்து விட முடியும் என்றும் அவர்கள் போதிக்கிறார்கள். இதுதான் ஆமீனியனிசம். இந்த போதனை ஒரு மனிதன் ரட்சிப்பை அடைவதும் அடையாததும் அவனுடைய கையிலேயே இருப்பதாக விளக்குகிறது. அதனாலதான் நீங்க இந்தியாவிலயோ மற்ற நாடுகளிலயோ இருக்கிற நீங்க எல்லாம், உங்களுக்கு தெரிந்த ஒண்ணு, ஒரு கூட்டத்தை நடத்தி யார் யாருக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவதற்கு விருப்பமாக இருக்கிறதோ நீங்கள் எல்லாம் முன்னாலேயே வாருங்கள்னு சொல்றாங்க. அப்ப என்ன செஞ்சாங்க, இயேசுவை அடைகிற பொறுப்பை அவங்க கையில கொடுத்துடுறாங்க. நீ உனக்கு மனசுல விருப்பம் இருந்தா மட்டும் போதும், நீ இயேசுவை அடைந்துடலாம் என்கிறது ஆமீனியனிசத்தின் போதனை. வேறு சிலர் என்ன செய்வாங்க, ஒரு அட்டையில கையெழுத்து போட்டு தர சொல்லுவாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டுதான். சில பேர் சொல்லுவாங்க, என்னோட வா, நான் ஜெபிக்கிறேன், நான் ஜெபித்து என்னோடு நீ ஜெபம் பண்ணா நீ இயேசு கிறிஸ்துவை நீ அடைஞ்சிடலாம். ஒரு கூட்டத்துல நான் போன வருஷம் பார்த்தேன், ஒரு ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற ஒரு பெரிய பிரசங்கி, பெரிய பிரசங்கி தவிர உண்மையான பிரசங்கி அல்ல, அந்த ஹில் சாங் சர்ச்சினுடைய பிரதான போதகர், வேதத்தை பைபிளினுடைய அவசியத்தை போதித்த மனுஷன், கூட்டம் முடிகிற நேரம் நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன்னு சொல்லி, நீங்க எல்லாம் உங்களுக்கெல்லாம் எத்தனை பேருக்கு இயேசுவை பெற்றுக்கொள்வதில் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதோ நீங்க எல்லாம் கைய ஒசத்துங்கன்னு சொன்ன உடனே ஒசத்திட்டாங்க. எல்லாம் கைய ஒசத்துனவங்களெல்லாம் பார்த்து சொல்லிட்டாரு, உங்களுக்கு நீங்க ரட்சிப்பு கிடைச்சிருச்சு. நம்ம கடையில போயிட்டு ஒரு பொருள் கூட அப்படி வாங்க முடியாது, அதுக்கு பணம் கொடுக்கணும். இதத்தான் சீப் கிரேஸ் சொல்லுவாங்க. அதாவது இந்த பிரசங்கிகள் செய்கிறது கிரேஸ ரொம்ப சீப் ஆக்கிட்டாங்க. ஏதோ மனுஷன் நினைச்ச பிறகு வாங்கிக்கலாம், இன்னொருத்தர மனம் மாறுற பொழுது தூக்கி வீசிடுறாங்க. இப்படி நம்புற இந்த போதனை ஆமீனியனிசத்திலிருந்து வந்த போதனை, அதனுடைய தொடர்ச்சிகள் எச்சங்களை தான் இந்த மாதிரி இதுல பாக்குறோம். இது ரொம்ப தவறானது. ஏன், இது மனிதனுடைய கையிலே கொடுத்து விடுகிறது அவனுடைய ரட்சிப்பை பற்றி எடுக்கின்ற தீர்மானத்தை. அவன் கையில தான் இருக்கு ஆண்டவர்ட்ட வர்றதும் வராததும். அது வந்து கர்த்தருடைய இறையாண்மையை குறைவுபடுத்துவதாக இருக்குது. இது ரொம்ப தவறான போதனை. இதனாலதான் ரொம்ப பேர் என்ன செய்வாங்க, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி, ஐயோ ஒருத்தனும் வாரானே, நம்ம ஏதாவது பண்ணி பார்ப்போம், நீங்க எல்லாம் கண்ணை மூடிக்கங்க, நான் ஜெபம் பண்ண போறேன், ரொம்ப கூச்சப்படாதீங்க, கைய ஒசத்துங்க ஒசத்துங்கன்னு அவங்கள போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இதுதான் காரணம். ரொம்ப தவறானது. நாம கொடுப்பதல்ல ரட்சிப்பு, அது ஆண்டவர் கொடுப்பது. கொடுக்கிற தேவன் அதை காக்கிறவராக இருக்கிறார், அவர்களை மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த சுயத்திருத்த சத்தியம் அதைத்தான் சொல்லுகிறது. ஆகவே இந்த எபிரேயர் 6வது அதிகாரத்துல இந்த 4-6 நாம் பார்த்திருக்கின்ற வசனங்கள் ரட்சிப்பை ஒருவன் இழந்து போகலாம் என்ற போதனையை கொடுக்கவே இல்லை. அப்படியான எண்ணத்தை நீங்கள் யாராவது கொண்டிருந்தால் தயவு செய்து அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். ஏன், தவறான போதனை தவறான வழியில நம்ம நடக்க வைக்கும். சரிங்களா, ஒரு இடத்துக்கு போறோம்னா அதுக்கு நம்ம பாத ரூட் தெரியணும். சரியான ரூட் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம எந்த இடத்துக்கு போக விரும்புறோமோ அங்க போய் முடியும், அந்த இடத்த போய் சேர முடியும். போற இடம் எதுன்னு தெரிந்திருந்தாலும் ரூட் தவறாக இருந்திருந்தா அங்க போக முடியாது. அப்ப நம்முடைய போதனைகள் எப்பொழுதுமே சரியானதா வேதபூர்வமா இருக்கிறதான்னு பார்த்துக்கணும். அப்ப மட்டும்தான் நம்ம சரியானபடி வாழ்க்கையை நடத்த முடியும். சரிங்களா, ஆகவே இதுதான் இன்னைக்கு நான் இந்த பகுதியிலிருந்து உங்களுக்கு கொடுக்கின்ற அந்த வேத போதனை. அதாவது அடைந்த ரட்சிப்பை எவருமே இழந்து போக முடியாது, ஒரு காலம் அடைந்து இழந்து போக முடியாது. அது உண்மையானதாக இருந்தால், அது தேவனிடத்தில் வந்ததாக இருந்தால் அதை இழந்து போகவே முடியாது. ஆகவே இந்த பகுதி ரட்சிப்பை ஒருவர் இழந்து போகலாம் என்று நிச்சயமாக போதிக்கவே இல்லை. இப்ப 2 சுருக்கமா பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு வேத ரிசர்ச் மட்டும் நம்ம செய்யல, நம்ம நிச்சயமா பாடங்கள் நமக்கு இருக்கு. முதலாவது, தவறான சுவிசேஷ அறிவிப்பு முறைகளை பின்பற்றி ரட்சிப்பு அடைந்திருக்கிறேன் என்ற போலி நம்பிக்கையோட வாழாதீங்க. உங்களையே ஒருத்தர் எனக்கு ஞாபகம் வருது, ரொம்ப காலத்துக்கு முந்தி சபை, ஒரு சபையை அமைத்த பொழுது அவங்களெல்லாம் நம்ம பேசி அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு பார்த்த பொழுது அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு பேப்டிசம் வேணும். ஏன் பேப்டிசம் கேட்கறீங்க? நீங்க முந்தி இருந்த சர்ச்ல வாங்கி இருக்கிறீங்களே அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல பாஸ்டர், ரொம்ப ஜாலியா இருக்கும்னு நான் போய் வாங்கிட்டேன், ஆனா உண்மையிலேயே எனக்கு ஒண்ணுமே நடக்கல. அப்படி போய் வாங்காட்டி ஏதாவது என்ன பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோன்னு நான் வாங்கிட்டேன். ஆனா இப்பதான் சுவிசேஷத்தை அடிக்கடி கேட்டு கேட்டு இப்ப எனக்கு ரட்சிப்பு வந்திருக்கு. ஆகவே அவர்களுக்கு நம்ம ஞானஸ்நானம் கொடுத்தோம். ஆகவே போலியான சுவிசேஷ முறைகளை பின்பற்றி ஒரு கூட்டத்துல கைய தூக்கி ஒரு அட்டையில கையெழுத்து போட்டு யாரோ ஜெபம் பண்ணாங்கன்னு அதை போய் கேட்டு ஜெபத்தை பண்ணி நீங்க அடைஞ்சிருக்கிறேன்னு தவறா நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தால் அது ஆபத்தானது. நமக்கு நகைச்சிப்புல ஒரு நிச்சயம் இருக்கணும். நான் உண்மையாகவே சுவாசித்திருக்கிறேன் என்ற ஒரு உறுதி இருக்கணும். கொலோசியர் நிருபம் அதுக்கு தான் எழுதப்பட்டது. You are in Christ. நீங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அதுதான் உங்களுடைய ஐடென்டிட்டி, உங்களுடைய அடையாளம். நம்ம யாரு? நம்ம பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதை நம்ம சுய பரிசோதனை செய்வதன் மூலமாக வேதத்தினை வாசித்து வாசித்து அந்த வேத சத்தியங்களை நம்ம இருதயத்தில் வைத்து உறுதியாக இருக்கிற பொழுது நமக்கே நல்லா தெரியும் அந்த ஆண்டவர் நம்முடைய தேவன் என்று. அது ரொம்ப அவசியம். அவர் போலித்தனமா வாழ்ந்துடாதீங்க. யாரு சுய பரிசோதனை செய்யறதுக்கு இடம் கொடுக்கறீங்க இல்லையோ உங்களை பத்தி நீங்க தவறா நினைச்சுக்கிட்டே இருந்துடலாம். தவறா நினைச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அந்த அடைந்திருக்கிற ரட்சிப்பின் ஒரு ஆனந்தம் நமக்கு இருக்கணும். அந்த அடைந்திருக்கிற ரட்சிப்புல ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்கணும். ஏதோ பேருக்கு நான் கிறிஸ்தவன் சொல்லி ஒரு ஞானஸ்நானத்தை வாங்கிட்டு வாழ்க்கையெல்லாம் போலித்தனமா இருந்து சமுதாயத்திலையும் செய்யற வேலையிலையும் நம்ம தப்பெல்லாம் செய்துகிட்டு இருந்தா அவனுக்கு பேர் கிறிஸ்தவன் இல்ல. ஒரு கிறிஸ்தவன் தொடர்ந்து அன்றாட மனம் திரும்புகிறவன், உண்மையான விசுவாசத்தை அடைந்திருக்கிறவன் ஒரு தொடர்ச்சியான மனம் திரும்புதலில் ஈடுபடுவான். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்பது மட்டுமல்ல, ஆண்டவருடைய மக்கள் மத்தியிலும் தன்னுடைய குறைகளுக்காக மன்னிப்பு கேட்பான். எப்ப நம்ம மன்னிப்பு கேட்கலையோ அப்ப நமக்கு குற்ற உணர்வு தான் இருக்கும், ஆனந்தம் இருக்காது. நம்ம இயேசுல அன்றாடம் ஆனந்தத்தில் இருக்க வேண்டியவர்கள். ஆகவே நீங்க உங்களை சுய பரிசோதனை செய்து உங்களுடைய ரட்சிப்பின் நிச்சயத்துவத்துல திளைக்கணும். ஒரு ஜோய் இருக்கணும், தி ஹாப்பினஸ். வேதம் படிக்கிற நேரம் இப்போ ஒரு ஹாப்பினஸ் இருக்கா இல்லையா? இதெல்லாம் ஆர்வத்தோடு நீங்க வந்திருந்தா உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் இருக்குன்னு அர்த்தம். இல்லாம நம்ம இங்க உட்கார்ந்து இருக்க மாட்டோம், என்னடா போர் அடிக்குதுன்னு போயிருவோம். ஆண்டவர் இருக்கிறாரா அதை நம்ம உறுதிப்படுத்திக்கணும். அவர்கள் நமக்கு ஒரு ஆனந்தம் இருக்கணும். ரெண்டாவது, ரட்சிப்பு அடைந்திருக்கிற நாம நீங்க அதை அலட்சியப்படுத்தி வாழாதீங்க. இது உள்ளமைதிப்பில்லாத ஒண்ணு. நம்ம கையெழுத்து போட்டோ கைய கூட்டத்தில் ஒசத்தியோ வந்ததல்ல. அந்த ஆண்டவர் அநாதி காலத்துல தன்னுடைய அன்பின் மூலமாக நம்மை மனித குலத்திலிருந்து முன் குறித்து தெரிவு செய்திருந்ததனாலே அந்த வரலாற்றிலே நமக்கு ஒரு காலப்பகுதியிலே நம்முடைய வாழ்க்கையிலே இடைப்பட்டு அவர் மறுபிறப்பை கொடுத்திருந்ததனாலே நமக்கு இந்த ரட்சிப்பு வந்து சேர்ந்திருக்கிறது. அதை நம்ம நினைச்சு பார்க்கணும். இது எவ்வளவு அருமையானதுன்னு நினைச்சு பார்க்கணும். அது கொண்டு வந்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை எல்லாம் பட்டியல் போட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அதை அலட்சியப்படுத்தி வாழக்கூடாது கூடாது. அந்த ரட்சிப்புக்குரிய வாழ்க்கையை கர்த்தருடைய மகிமைக்காக நம்ம ரொம்ப தீவிரத்தோடும் வைராக்கியத்தோடையும் வாழணும். நம்ம அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. உங்களை யாராவது அந்த ரட்சிப்பை அலட்சியப்படுத்திட்டு இருக்கீங்களா? அதான் பாப்டிசம் எடுத்துட்டோம், இது எங்க போக போகுது? நிச்சயமா நம்ம பல்லவம் போயிட போறோம். கொரோனா வைரஸ் வாட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா? பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சனுக்கு வந்தது மட்டுமல்ல, இப்ப அது சிம்டம்ஸ் எல்லாம் கூடி போய் இன்டென்சிவ் கேர்ல வச்சிருக்கிறாங்க. அது யாரையும் விடாது போல இருக்கு. அப்ப சாவு பயம்ங்கிறது எல்லாத்துக்கும் வரும். அந்த சாவுங்கிறது நெருங்குற பொழுது நமக்கு பரலோக ஆனந்தம் ஏற்படுகிறதா? ஏன் இந்த காலங்களை சாகு என்பது மரணம் என்பது வந்தாலும் வந்து விடலாம், யாருக்கு தெரியும், வராம இருக்க போகுதுன்னு யாருக்கு தெரியும். அதை நினைவுபடுத்துகின்ற மரணத்தை நினைவுபடுத்துகின்ற காலங்களா இது இருக்குது. அமெரிக்காவில் இன்னைக்கு 10,000 பேர் சாவு கூடிக்கிட்டே போகுது. நாளைக்கு எத்தனை, அடுத்த நாள் எத்தனை, இந்தியாவில் எத்தனை இருக்க போகுது, எந்த நாட்டில் எத்தனை இருக்க போகுது, எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி இருக்கிறாங்க. இப்ப ஜப்பான்ல கூடிக்கிட்டு தான் போகுது. ஒரு கிறிஸ்தவன் தான் இந்த நேரத்தில் அல்லேலூயா பாட முடியும். ஏன், நம்ம வீட்டுக்கு போறதுக்கு காலம் வந்துருச்சு. உண்மையா இல்லையா? வேற யாரும் பாட முடியுமா? முடியாது. வீட்டுக்கு போறதுக்கு நாள் வந்துருச்சு. ஏன்னா இது நம்ம டெம்பரரி ஹவுஸ், ரெண்ட் கொடுத்து இருக்கிற மாதிரி. நம்ம நிரந்தர இடம் இது இல்ல. அங்க இருக்குது மேல ஆண்டவர் இருக்கிற இடம், ஆவியானவர் இருக்கிற இடம், அதுதான் நமக்கு ஹோம். அப்ப ஹோம் கமிங் வந்துருச்சுன்னு சந்தோஷப்படணும். அதனாலதான் நம்ம இதுக்கு உலகத்து கவலைகள் இந்த காலத்தில் நம்ம வாட்டாது. இதெல்லாம் நம்ம எங்கேயும் கொண்டு போக முடியாது. நம்ம அங்க போக போகிறோம். அங்க போறதுக்கு நாள் வருதுன்னு தெரிஞ்ச பிறகு யாராவது நடுங்கிக்கிட்டு இருந்தாங்கதான் ஆபத்து. நடுங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்க இருதயங்களை சோதிச்சு பாருங்க. நாம பர்ஃபெக்ட் இல்ல, அது பரவாயில்ல. ஆண்டவர் நம்மளை பர்ஃபெக்டா அந்த உலகத்துல இருந்த போறோம்னு சொல்லல. அவருடைய அன்பு தொடர்ந்து இருக்கிறதா? அவருடைய ஆனந்தத்தை நம்ம சத்தியத்தின் மூலமாக அடைந்து கொண்டிருக்கிறோமா? இல்ல அந்த ரட்சிப்பை அலட்சியப்படுத்தி வாழ்ந்து விட்டு இருக்கிறோமா? எவ்வளோ பேர் சபையில இருக்கிறாங்க, எத்தனையோ வருஷம் இருக்கிறாங்க, அப்படியேதான் இருப்பாங்க. சில பேர் பார்த்துருக்கிறோம் இல்லையா, இந்த ஷார்ட்டா பிறந்திருப்பாங்க, வளரவே மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் ஷார்ட்டா தான். ஆனா அவங்களுக்கு வேற வழியில வளர முடியாது. அவங்களுக்கு தான் குள்ளர்கள்னு பேர். நார்மலா இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்யணும், வளர்ந்துகிட்டே இருக்கணும். சரீரம் வளரும், அறிவும் வளரும். நம்ம வி ஆர் போர்ன் டு க்ரோ. ரீஜெனரேஷன், மறுபிறப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. எதுக்கு? கிருபையிலும் சத்தியத்திலும் நாம் வளருவதற்காக. அலட்சியப்படுத்தக்கூடாது, அதுல வளரணும். வளராம இருக்கிறது நமக்கு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தும். வளர்வதற்கான முயற்சிகளை எடுக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் சத்தியத்துல வளரணும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஆற்றல்கள் ஈவுகளை எல்லாம் பயன்படுத்தி கிறிஸ்துவாக்காக வாழ முன்னிக்கணும். ஒரு வாரம் தான் இருக்கிறது, மரணம் வர்றதுக்கு முந்தினாலும் கூட கிறிஸ்துவுக்காக என்ன செய்யலாம்ங்கிற ஒரு வைராக்கியம் நமக்கு தேவை. உங்க வாழ்க்கைய ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற அந்த ரட்சிப்புக்குரிய வாழ்க்கைய அலட்சியப்படுத்தாம கிறிஸ்துவனுடைய மகிமைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? நான் சொல்லி இருக்கிறேன் என்னுடைய மெசேஜஸ்ல கூட, இந்த காலங்கள் அசாதாரண காலங்கள் மட்டுமல்ல, பொன்னான காலங்கள். நம்ம சோதித்து பார்த்து கொள்வதற்கு, இதுவே எல்லாம் முடிந்து ஒழுங்கான நிலைமைக்கு நம்ம திரும்ப போறோம்னா, நம்ம இன்னும் வைராக்கியமா இருக்க போறீங்களா? ஆண்டவருக்காக உழைக்க போறீங்களா? யோசிச்சு பார்க்கணும். எப்படி இருக்கிறீங்க? அலட்சியப்படுத்தாதீங்க. அடைந்திருக்கின்ற இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்ம ஆண்டவர் கிருபை பாராட்டி பிச்சை போடுற மாதிரி தகுதியே இல்லாத நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேரு இந்த அனுபவத்தை அடையாம இருக்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அவளுக்காக நம்ம ஜெபிக்கணும், அவளுக்கு நம்ம சுவிசேஷத்தை சொல்லணும். நம்ம அடைந்திருக்கிற நாம அதை சரியாக பயன்படுத்தாட்டி, நம்ம வாழ்க்கையில அதை ஒளி வீசாட்டி, மற்றவங்க எப்படி அதை பார்க்க போறாங்க? இனிமேலும் அலட்சியப்படுத்தி தவறு செய்து குறைபாடுகளோடு வாழ்ந்து கொண்டு இருந்திருந்தீங்கன்னா, கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு திறந்துட பாருங்க. திருந்தி வாழ்வது கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. திருத்தம் இல்லாமல் இருக்கிறவன் மெய்யான கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. இதோட இன்னைக்கு பாடம் முடிந்தது.